காதலும் சாதியும். படைப்பவர் மகா தமிழ் பிரபாகரன்.
எழுபதுகளில் இதயக்கனியாக இனித்த காதல் இன்று வரை தமிழ் சினிமாவில் கொண்டாடப்படுகின்றது. காலத்தின் ரசனைக்கு ஏற்றார்போல் திரைப்படங்களில், திரைப்பட பாடல்களில் காதல் வாழ்க்கையின் மறுமலர்ச்சி காலமாக கொண்டாடப்பட்டிருக்கின்றது. பாடல்கள் வழியே அந்த காலத்தை நாம் உணரலாம். 80களில் காதல் ஓசையாக ஒலித்திருக்கின்றது.
கவிதைகள் படித்தது குழு குழு தென்றல் காற்றும்
சில நேரம் சிறு சிறு சிலியன சிறுவிதழ் படப்பட துடித்தது எங்கும் தேகம் பூசுது.
சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம்
கொட்டட்டும் மேளம் தான் என்ற காதல் தேரோட்டம்.
90களில் நிலவாக 2000ல் அலையாக அடித்திருக்கின்றது காதல்.
உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே, என் நினைவு தெரிந்து நான் இது போல இல்லையே. எவளோ எவளோ
தமிழ் சினிமாவில் பூங்காற்றாக வீசுகின்றது காதல்.
நாளும் நீ சென்று உலாவுகின்றவள், நீ காணும் கனாக்களில் வரும் மோரான் என்றால் நான் தான் என்னாலும்
பூங்காற்றே வீசாதே. பூங்காற்றே வீசாதே.
கனியாக, ஓசையாக, நிலவாக, அலையாக, காற்றாக வர்ணனை செய்யும் விதம் மாறினாலும் காதல் மட்டும் மாறவே இல்லை. சினிமா மட்டும் காதலை கொண்டாடவில்லை, அதற்கிணையாக ரசிகர்களும் கொண்டாடியிருக்கின்றார்கள். இப்படியான தமிழ் சினிமாவில் காதலும் சாதியும் எப்படி கையாளப்பட்டிருக்கின்றது என்பதை விளக்குகிறார் திரைப்பட ஆய்வாளர் சுபகுணராஜன்.
50கள் காலங்களில் என்னவா இருக்கும் கேட்டீங்கன்னா, நேரடியாக பொருளாதார நிலையில் கீழே இருக்கிறவராக இருப்பார். ஆனால் ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக கதை கட்டப்படும். எப்படின்னா, இவர் ஒரிஜினலாக வந்து, அதாவது இவர் ஒரிஜினலாக வந்து இவர் வந்து அவங்களுடைய உறவினர், இல்லாட்டி அந்த சொத்துக்கே உரியவர் என்ன, அதை அபகரிக்கப்பட்ட சொத்தினுடைய அதிபதி அவர் வந்து மறுபடியும் அதை திரும்ப பெறுறது இந்த பெண் வழியாக நடக்கிறதாக நடக்கும். இல்லைன்னா இந்த குலத்தை சேர்ந்தவர் ஒரு ஒரு சூழல் காரணமாக அப்பா தாத்தா எல்லாரும் வந்து ரொம்ப பெரிய பரோபகாரிகளாக எல்லாம் வந்து எல்லாருக்கும் இது பண்ணவங்க, உதவி செஞ்சவங்க வறிய நிலைக்கு போய் இன்னைக்கு இப்படி இருக்கிறார் அப்படின்றதாக, அதாவது ஏழை பணக்காரன்றதில் வந்து சாதி வேறுபாடு அற்றதாகவும் இருக்கும். ஏன்னா சாதி வேறுபாடு அப்படின்றத வந்து நேரடியாக அந்த காலங்களில் வந்து தமிழ் சினிமா நேரடியாக பேசலைன்றது உண்மை. ஆனால் அது கூட வந்து ஒரு மாயை தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மதுரவீரன் மாதிரியான படம் வந்து 57 வருது. அது நேரடியாக வந்து ஒரு அருந்ததியர் ஆண் வந்து இவங்க நாயகன பெண்களை வந்து காதலிக்கிறதாக தான் கதையே, கதைக்களமே அதுதான். அது அப்போ வந்து அது சாதி விஷயமாகவோ, ஏன் அது வந்து சாதி சம்மந்தப்பட்டதாக அது கருதப்படலாம், மதுரவீரனுக்கு கிடைத்த கடவுள் தன்மை, அவருக்குள்ளே பொருதப்பட்ட அந்த கடவுள் தன்மைன்றது வந்து இந்த சாதி நீக்கத்தை அந்த பாத்திரத்தின் மீதான சாதி நீக்கத்தை சாத்தியமாக.
இந்திய விடுதலைக்கு பிறகான காலம் என்பதாலும் தமிழக சூழலில் திராவிடம் தமிழ் என்ற அரசியல் ரீதியான கருத்தாக்கம் மேலோங்கி இருந்ததாலும் சாதி பற்றி அதிகமாக அல்லது நேரடியாக சினிமாவில் பேசப்படவில்லை என்கிறார் சுபகுணராஜன்.
70கள் தொடக்கம் மறுபடியும் வந்து மண்வாசனை சினிமான்ற வகை வரும் பொழுது சாதி வந்து சாதினாக்கும் சாதி அதனுடைய பண்புகளோடு வந்து தொடக்கமாக சினிமாவில் இருப்பு கொள்ளும். பண்புகள்னாக்கும் வந்து ரொம்ப அடையாளப்படுத்துறது மாதிரியான விஷயங்களாக இது என்னென்ன சாதி அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துக்கு வந்தது. ஆனால் அப்பையும் என்னஞ்சு கேட்டிங்கன்னா சாதிகளினுடைய முரண் வந்து இல்லாட்டி சாதிகளினுடைய அழுத்தம் வந்து அங்கே திரைப்படங்களினுடைய தலை இதாக இல்லாமல் காதல் முன்னணி பெற்று குறிப்பாக வந்து பாரதிராஜா மாதிரியான சினிமாக்களில் அவருடைய திரைப்படங்கள் முழுசுலையுமே வந்து காதல் ரொம்ப பிரதானமாக இருக்கும். ஆனால் அந்த காதல் வந்து பின்னாடி ஒரு சில படங்களில் வந்து நிறையா அந்த காதல்லையே வந்து சாதிய முரண்களையும் அவர் நிறைய படங்களில் பேசிகிட்ருக்கார். ஆனால் தொடக்க காலத்துலேயோ இல்லாட்டி நடுவுலையோ சாதிக்குள்ளான காதல்களும் பேசப்படுது, சாதியே இல்லாத காதல்களும் பேசப்படுது. தமிழ் சினிமாவில் இந்த இன்றைக்கி இருக்கிற அந்த ஆணவ கொலைகளை பற்றியே வந்து ஒரு குறைஞ்சது ஒரு அரடஜன் படங்கள் எடுக்கப்பட்டிருக்குதுன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்களா? எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது எதுவுமே வந்து இங்கே வந்து ஒரு 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 ஒரே ஒரு படம் எல்லாருக்கும் தெரிஞ்சது பாரதி கண்ணம்மா. அது வந்து ரொம்ப அது அந்த பார்த்திபன் சேரன் அது மாதிரி எல்லாம் வந்து அதுவுமே வந்து ரொம்ப அது வந்து ஆணவ கொலை ரிவர்ஸில் தான் நடக்கும். அது ஒரு ஒரு விதமான இது தானேங்களே. அந்த இடத்து வரைக்கும் பேசின அந்த ஒரு படம் தான் எல்லாருக்கும் தெரியும். அதுதான் பிரச்சனையாங்க. அது மாதிரி எனக்கு தெரிய நான் ஒரு அரடஜன் அதாவது அடையாளமற்ற நிறைய படங்கள் அந்த மாதிரி பேசியிருக்கேன். ஆனால் அந்த படங்கள் எதுவுமே வந்து பெரிய வெற்றிகரமாக மாறலை.
அண்மையில் வெளியான படைவீரன் என்ற திரைப்படம் சாதிய ஆணவ கொலை குறித்து வலுவாக குரல் எழுப்பியுள்ளது. இப்படத்தின் இரு கதாபாத்திரங்களின் உரையாடல் அதை உணர்த்துகின்றது.
என்னைக்கு என் பிள்ளையை காவு கொடுத்தமோ அன்னைக்கு குடிக்கிறதுல முடிவு மாப்பிள்ள அன்னைக்கு ஒரு நாள் குடிக்காம இருந்திருந்தா என் பிள்ளை வேடிய காப்பாத்தி இருந்திருப்பேன். ஊருக்குள்ள கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார். சொந்த இவன் அவன் எவனையும் விட்டுறாத எல்லாத்தையும் அடிச்சு உள்ள வைக்கப்படும். அப்பத்தான் அவங்களுக்கு புத்தி வரும்.
என்ன பேசுற? எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க.
அப்படி ஒரு தப்பு நடந்து போச்சு
அதுக்கு சொந்தக்காரங்களை போட்டு அடிக்க முடியும் இல்ல உள்ளதான் தூக்கி போட முடியுமா? நம்ம யாரு? கால காலமா போருக்கு போனவங்க. நீ தானே சொல்லுவ?
சண்டை போட தெரியும், வாய்த்துப்பாட்டுக்காக உழைக்க தெரியும், சாதிசனமா வாழ்ந்து சாவ தெரியும். வேற என்ன இருக்கு?
டேய், நீங்க எல்லாம் எந்த காலத்துலடா இருக்கீங்க? விவசாயம் பார்த்த வீட்டு பிள்ளை கலெக்டரா இருக்கான், எலக்ட்ரீஷியன் வீட்டு பிள்ளை இன்ஜினியரா இருக்கான், மர வேலை பார்த்தவன் மந்திரியா இருக்கான். ஆனா நாம இன்னும் பழைய கதையை பேசிக்கிட்டு இருக்கோம். படிச்சு முன்னேறணும்டா, முன்னேறி நாட்டுக்கு நாள் நல்லதை பண்ணணும்.
படிச்சு கழிச்சுட்டா பெரிய பெரிய வேலைக்கு போயிட்டா சாதி போயிருமா?
இல்லை, சாதி டேய், எந்த அளவுக்கு மனுஷ பய படிச்சு முன்னேறிருக்கானோ அந்த அளவுக்கு சாதியும் மதமும் தொத்திக்கிட்டாண்டா வந்திருக்கு. இங்க படிச்சுட்டு அமெரிக்கா போய் உட்காந்துக்கிறேன், அங்க பேஸ்புக்ல எழுதுறானா நாங்க தான் ஆண்ட பரம்பரைன்னு, இங்க ஒருத்தன் சொல்றான் நாங்க தான் ஆண்ட பரம்பரைன்னு. ஏண்டா 200 வருஷம் வெள்ளக்கார ஆண்டானே, அவன் ஆண்ட பரம்பரை இல்லையா? இந்த கூட்டமும் அந்த கூட்டமும் எந்த கூட்டமா இருந்தாலும் அந்த கூட்டத்தை மதிக்கப்படாது. அதுதான் நாகரியா. அன்னைக்கு சண்டைக்கு போனோம் மல்லு கட்டணம்ட்டு பழைய வீரத்தை பேசிட்டு கூடாதுடா. விவேகம் வேணும்டா, விவேகம்.
சினிமா காதலை தவறான கண்ணோட்டத்திலும் பதிவு செய்திருக்கிறது என்கிறார் நடிகரும் இயக்குநருமான லட்சுமி ராமகிருஷ்ணன்.
காதல்ல ரொம்ப மிகப்படுத்தி காமிச்சு குளோரிஃபை பண்ணி காமிச்சு ஒரு தப்பான ஒரு ஒரு உண்மை இல்லாத ஒரு ஒரு விஷயத்த மக்களுக்கு கொண்டு போய் யங்ஸ்டர்ஸ் மைண்ட்ல கொண்டு போய் சேர்த்த மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆயிருக்கு. ஆனா காதலும் ஜாதியும்னு பாத்தீங்கன்னா அந்த வகையில சினிமா ரொம்ப பொறுப்பா நடந்துட்டு இருக்கு. எப்பவுமே வந்து ஜாதிங்கிற அந்த ஒரு காஸ்டிசம் வந்து ஒரு வில்லனா தான் சினிமா காமிச்சிருக்கு. எப்பவுமே அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணதில்லை. காதல் வந்து இயல்பானது, தெய்வீகமானது, அதை வந்து மிகப்படுத்தி காமிச்சு ஜாதி எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் ஜாதிங்கிற விஷயம் கூட காதல பிரிக்க கூடாதுங்கிற ஒரு ஐடியாலஜி தான் உள்ள வந்திருக்கு. ஸோ அந்த வகையில காதலும் ஜாதியும் பாத்தீங்கன்னா சினிமா நல்லதுதான் பண்ணிருக்கு.
காதல் குளோரிஃபையா காட்டப்பட்டிருக்கிறதா ஒரு
ரொம்ப ரொம்ப ரொம்ப
அது சமூகத்துல பிரதிபலிச்சிருக்கிறதா நினைக்கிறீங்களா? ஏன்னா நிறைய கருத்துக்கள் அது மாதிரி விமர்சனங்கள் அது மாதிரி இருக்கு சமூகத்துல திரைப்படங்கள்ல காட்டக்கூடிய காதல் வந்து சமூகத்துல பிரதிபலிக்கிறதா அதை பார்த்துட்டு காதலிக்கிறதா அது மாதிரியான விமர்சனங்கள் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க?
நிச்சயமா நிச்சயமா சினிமா வந்து காதல ரொம்ப ரொம்ப மிகப்படுத்தி காமிச்சு ஸ்டாக்கிங்க வந்து காதலா காமிச்சு ஒரு ஆண் ஒரு பெண் மேல ஆசைப்பட்டா அது அவனோட ரைட்டு அந்த பெண்ணை வந்து ஊ பண்ணி அவளை சம்மதிக்க வைக்கிறது வந்து ஒரு பெரிய ஹீரோயிசம்னு காமிச்சு நிச்சயமா இப்ப நடக்கிற வயலன்ஸுக்கும் இப்ப நடக்கிறது வன் கொடுமைகளுக்கும் சினிமா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
சாதி ஆதரவாளர்கள் வந்து இன்னொரு விதமான கருத்து வந்து முன்வைக்கிறாங்க. காதலை வந்து அதிகமா தமிழ் சினிமா கொண்டாடுது, அந்த காதலினால் சமூகத்துல மிக பாதகமான நிலையெல்லாம் ஏற்படுது அந்த கொண்டாட்டத்தினால அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க.
அது வந்து ஒரு ஒரு பொருளற்றவாதம். அதே மாதிரி காதல் வந்து இல்லாத சமூகம் ஒன்று இயங்க முடியுமா? அது எப்படி அப்படி இருக்கா? இன்னைக்காவது இருந்திருக்கா? எந்த சமூகமாவது இருக்கா? நான் என்ன சொல்றேன், காதல்ன்றத வந்து நீங்கள் வந்து கொச்சையாக பாருங்கள், இல்லாட்டி உன்னதமாக பாருங்கள், எப்படியா வேணாலும் பாருங்கள், அது உங்களுடைய கருத்துக்கள் சார்ந்த நிலைப்பாடு. 16 வயசில் ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு மேல காதல்பட்டு அதை வந்து நிறைவுறுத்துறது அப்படின்றது வந்து ஒரு சினிமாட்டிக்காக வேணால் யோசிச்சு பார்க்க முடியும். நிஜமாகவே செய்கிறதா? அப்படி செய்ய முயன்ற நிறைய இது பயங்கரமான ட்ராஜடியாக முடிஞ்சிருக்கு இல்லைங்களா? இப்போ இதில் வந்து அலையல் ஓவியதில் படம் வந்து அந்த இடத்துல ரொம்ப இம்மெச்சூரான படம் தான். 16 வயசு பையன் 17 வயசு பையனும் 16 வயசு பொண்ணும் ஓடி போகிறதுன்றதெல்லாம் ஒரு ஒரு ஆபத்தான ஐடியா தாங்க. நீங்கள் செலப்ரேட் பண்ணுறதுன்றத வந்து அந்த விமர்சனம் வைக்கலாம். ஏன்னா அது சினிமாவிலேயே இருக்குது. விவேக் இன்னொரு படத்தில் சொன்னாடே, உங்களுக்கு தெரியாதுடா பாரதிராஜா ரெண்டு பேரும் ஊரை விட்டு ஓடினதை பற்றி மட்டும்தான்டா சொன்னார், அதுக்கப்புறம் அவங்க பட்ட பாடை பற்றி சொல்லலடான்னு ஒரு படத்தில் பேசுவான் விவேக். அதை காமெடியாக சொல்லுவோம், அதான் நான் சொல்கிறேன் அது பேசலாம். ஆனால் அந்த காதல் வந்து சினிமா சொல்லிச்சு, காதல் இல்லாமல் என்றைக்கு இருந்திருக்குங்க? அப்படியெல்லாம் ஒரு ஒரு சமூகம் வந்து இயங்கவே முடியாது.
காதல் மீது விமர்சனங்கள் உண்டு, காதலில் தவறுகளும் நடப்பதுண்டு, ஆனால் காதலின்றி சமூகம் இயங்குவதில்லை என்பதே நிதர்சனம்.
காதலும் சாதியும் படைத்தவர் மகா தமிழ் பிரபாகரன். நிகழ்ச்சி தயாரிப்பு ரைசன்.